الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. واتقوا الله ربكم سرا وعلانية، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واتقوا الله واعلموا أن الله مع المتقين. صدق الله العظيم.
சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சல்மார்க்க போதகர் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹோ அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லிதன் பின்னால் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபியவுன்கள், சபா தாபியீன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த வருடத்திலே எங்களுக்கு கிடைத்த கடைசி ரமலானுடைய வெள்ளிக்கிழமையிலே காப்படிய நியத்தோடு பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்த அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் அடியின் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை தக்குவாவை வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்த அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் இம்மா அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வானாக. எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு உங்களுக்கிடையே அன்பாகவும் இரக்கமாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு புனிதமான மாதத்தை தந்தான். அது பல பயிற்சிகளை உள்ளடக்கிய ஒரு மாதம். அந்த மாதம் எங்களுக்கு அல்லாஹ் தந்தான் நாங்கள் தக்குவாதாரிகளாக ஆகுவதற்கு, நாம் அல்லாஹுவை பயந்து கொள்வதற்கு, நாம் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு. இந்த ரமலான் எங்களுக்கு வாழ்விலே கிடைத்த கடைசி ரமலானாக இருந்தால் இந்த ரமலான் எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்று தருமா? கண்ணியமானவர்களே, எனவே ஒவ்வொருவரும் நினையுங்கள், இன்னும் இருக்கக்கூடிய ஓரிரு நாள் அது ஒரு கடைசி நாளாக இருக்கு. அந்த நாள் எனக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம். இது வாழ்விலே கிடைத்த கடைசி ரமலானாக எண்ணி அதிகமாக அந்த இரண்டு நாட்களும் விவாதம் செய்து கொள்ளுமாறு உங்களிடத்திலே அன்பாகவும் இரக்கமாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு பல வகையான நல்லமல்களை தந்திருக்கிறார். அந்த நல்லமல்களை நாம் எடுத்து நோக்குவோம் என்றால் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல கிரியைகள், நல்ல அமல்களை நான்கு வகையிலே நோக்கலாம். ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த வகையான நல்லமலாக இருந்தாலும் அது நாலு வகை நல்லமைகள் நல்லமல்களுக்குள்ளே அடங்கும். அதிலே முதலாவது ஒரு மனிதன் தன்னுடைய உடலால் செய்கின்ற நல்லமல். இரண்டு, ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தால் செய்கின்ற நல்லமல். மூன்று, ஒரு மனிதன் தன்னுடைய நாவினால் செய்கின்ற நல்லமல். நான்கு, ஒரு மனிதன் தன்னுடைய சொத்து செல்வங்களால் செய்யக்கூடிய நல்லமல். இந்த நான்கு வகையான நல்லமல்களுக்குரிய பயிற்சியாக அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு தந்தான். கண்ணியமானவர்களே, உடலால் செய்கின்ற நல்லமல்கள் அல்லாஹ்வை சொல்வது, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவது, நோன்பு நோற்பது, மற்றவர்களுக்கு உதவுவது, இவ்வாறான கிரியைகளை சொல்லலாம். இது எங்களுடைய உடலால் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய நல்லமல்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய உடல் சுத்தமாக இருக்கிறதா? அல்லாஹ் நோன்பை தந்தான் எங்களை பரிசுத்தப்படுத்த. எங்களுடைய உடம்பு சுத்தமாக இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோருக்கு பணிவிடை செய்வதும், ஹலாலான முறையிலே உழைப்பதும், அதே போன்று பல்லான கடமைகளை நிறைவேற்றுவதும், நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வதும், இதெல்லாம் உடலால் செய்கின்ற நல்லமல்கள். இந்த நல்லமல்களை நாம் பாராளமாக இந்த ரமலானிலே செய்தோம். ஆனால் இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு பயிற்சியை தவிர நாம் ரமலானை வணங்க வந்தவர்கள் அல்ல. நாம் அல்லாஹ்வை வணங்க வந்தவர்கள். குர்ஆனை ஓதியவர்கள் இன்னும் இரண்டு நாளோடு குர்ஆனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கூடாது. குர்ஆன் எல்லா காலங்களிலும் ஓத வேண்டும். நல்லமல்கள் அதிகமாக செய்தோம், நல்லமல்களுக்கு முற்றுகையாக ரமலானோடு நின்றுவிடக் கூடாது. நாம் ரமலானை வணங்கக்கூடியவா இருக்க கூடாது. படைத்த ரப்பை எல்லா சந்தர்ப்பத்தின் நினைவு கொண்டு வணங்கக்கூடியவா இருக்க வேண்டும். இரண்டாவது, உள்ளத்தால் செய்கின்ற நல்லமல். கண்ணியமானவர்களே, எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமானது. ஒரு மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமாகிவிட்டால் அவனுடைய எல்லா விடயங்களும் சீராக இருக்கும். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே சீரேவியாக ஆகுவதற்கும், அல்லாஹ்விடத்திலே மூதேவியாக ஆகுவதற்கும் அவனுடைய உள்ளம் தான் காரணம். ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராக இருந்தால் அவனுடைய வெளிப்பாடுகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய பார்வை, அவனுடைய கேள்வி எல்லாம் சீரானது. உள்ளம் சீர்கெட்டு போனால் அவன் பார்ப்பது, கேட்பது, சிந்திப்பது, அவன் சேருவது எல்லாம் மோசமானதாக தான். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தால் செய்யக்கூடிய நல்லமல் அல்லாஹ் எங்களுக்கு ரமலானிலே அதிகமாக தந்தான். நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரமலானை தந்தார். எங்களை எத்தனை பேர் எங்களுடைய உடம்பு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான உடம்பாக, அந்த அல்லாஹ் விரும்பிய முறையிலே எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்ட உடம்பாக, சுவர்க்கத்துக்கு தகுதியான உடம்பாக ரமலானிலே ஆக்கியிருக்கிறோமா? எங்களுடைய உள்ளத்தை இரண்டாவது வகையான நல்லமல், எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்பட்டிருக்கிறதா? கண்ணியமானவர்களே, பொறாமையை விட்டு நாம் ஒதுங்கி இருந்தோம். பொறாமைக்காரர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பதில்லை. தூங்கினாலும் அவர்களுக்கு நிம்மதி இருக்காது. மற்றவர் முன்னேறுவதை நினைத்து அவர் என்ன செய்வார்? அவருடைய தூக்கத்தை இல்லமாக்கிக் கொள்வார். கண்ணியமானவர்களே, பொறாமை என்பது அவருடைய நிம்மதியை மாத்திரமல்ல, அவர் செய்யக்கூடிய நல்லமல்கள் எல்லாம் அழித்துவிடும். நாங்கள் நிறைய ஐசிக்காக இருந்திருப்போம், கையாமுள்ளையும் சொல்லிருப்போம், பொறான ஓர் இருப்போம், நிறைய சதக்காக்கள், ஜகாத்து போன்ற கடமைகள் ஏராளம் செய்திருப்போம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய உள்ளத்தில் பொறாமை இருக்கும்டா, அந்த பொறாமை எங்களுடைய நன்மை எல்லாம் அப்படியே அழிச்சிடும். நிறைய அழகான உதாரணம் சொன்னாங்க, விரைவுகளை நீங்க போறீங்க ஒரு நெருப்புல, அந்த நெருப்பு எப்படி விரைவுகளை அடையாளம் தெரியாம எப்படி சாம்பலாக்குதோ அதை போல நீங்க செஞ்ச அமல்கள் எல்லாம் அல்லாஹ் அழிச்சிடுவோம். வருட கணக்கில் செஞ்சிருப்பீங்க அமல்கள் அல்லாஹ் எல்லாத்தையும் உங்களோட பொறாமையால அழிச்சிடுவோம். எனவே எங்களை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தத்தான் அல்லாஹ் ரமலான தந்தான். எனவே கண்ணியமானவர்களே, இரண்டாவது வகையான நல்லமல் உள்ளத்தால் செய்கின்ற நல்லமல். இந்த நல்லமல் அதிகமாக நாம் செய்திருக்கிறோமா? உள்ளத்தால் செய்கின்ற நல்லமல்களை பொறுத்த வகையிலே, மறைவானவற்றை நம்புதல், அல்லாஹுக்காக ஒருவரை நேசம் கொள்ளுதல், கோபம் கொள்ளுதல், அல்லாஹுவை நினைத்து பாவத்துக்காக அழுதல், நல்ல எண்ணங்களை உள்ளத்திலே உருவாக்குதல், பாவங்களின் மீது வெறுப்பு ஏற்படுதல், இதெல்லாம் உள்ளத்தால் செய்கின்ற நல்லமல். எனவே இந்த உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்பாக வேண்டும். இந்த ரமலானிலே கூடிய உள்ளம் எந்த அளவு அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இரண்டாவது வகையான நல்ல அமல், எங்களுடைய உள்ளத்தால் செய்கின்ற நல்லமல், அது இந்த ரமலான் ஒரு பயிற்சியாக எங்களுக்கு தந்தது, அது பூர்த்தியாக இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்து நாம் செய்யக்கூடிய நல்லமல் எங்களுடைய நாவினால் செய்யக்கூடிய நல்லமல். இந்த நல்லமலும் ரமலானிலே நாம் அதிகமாக செய்தோம். காலை மாலை திக்ருகள் எங்களுக்கு தவறவில்லை. ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதினோம் எங்களுடைய நாவினால். ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். நம்முடைய வீட்டிலே இருந்த தொலைக்காட்சி பெட்டியை அப்படியே ஒரு மாதம் மூடி வைத்தோம். தேவைக்கு அன்றி வேறு தேவைகளுக்கு இல்லாமல் எங்களுடைய ரேடியோ வீட்டிலே போடப்படாது. நாங்கள் ரமலானை கண்ணியப்படுத்தினோம். எங்களுடைய நாவினூடாக ஏராளமான நன்மைகளை நாம் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த நாவு ரமலானிலே பெற்ற பயிற்சியை ஏனைய காலங்களிலும் கொண்டு வருமா? இந்த மாதத்திலே ஒரு குர்ஆனை முடித்த நாம் ஏனைய 11 மாதங்களில் ஒரு குர்ஆன் முடிக்கக்கூடிய ஒரு சக்தியாவது ஒரு பயிற்சியாவது எங்களிடத்திலே தந்திருக்கிறதா என்பதை நாம் யோசிக்கிறோம். ரமலானிலே மாத்திரம் ஒரு குர்ஆன் 2 குர்ஆன் முடிப்பதற்கு அர்த்தம் இல்லை. குர்ஆன் இறங்கிய மாதம் அது ரமலானில் ஓத வேண்டிய கண்டிப்பாக. ஆனால் அந்த குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எழுத்தில் அல்ல குர்ஆன். எங்களுடைய வீட்டில் ஸ்டிக்கராக அடிக்கப்பட்டிருந்தால் அந்த அதிலே எங்களுக்கு குர்ஆனால் ஃபாயிதா இல்லை. எங்களுடைய வாகனத்திலே ஒட்டப்பட்டிருக்கிறது குர்ஆன், அதனால் ஃபாயிதா இல்லை, பிரயோஜனம் இல்லை. குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். குர்ஆன் எங்களுடைய சொல்லில் இருக்க வேண்டும். குர்ஆன் எங்களுடைய செயலில் இருக்க வேண்டும். குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய பிள்ளைய வாழ்க்கையில், எங்களுடைய மனைவி வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹ் குர்ஆனை எதற்காக வேண்டி தந்தானோ அந்த நோக்கம் அல்லாமல் அது பாதிக்கப்படும். எனவே கண்ணியமானவர்களே, நாவினால் செய்யக்கூடிய நல்லவர்களை பொறுத்த வகையிலே அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன் திலாவத்தை தந்திருக்கிறான், நல்ல பேச்சை தந்திருக்கான். புத்தி கூர்மை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகின்ற அந்த ஆற்றலை தந்திருக்கிறான். ஒரு மகன் பெரியவரை கண்டு வயதிலே ஒரு மூத்தவர் புத்தி சுபாதீனமாக இருக்கிறார், அவர் ஒரு பிள்ளையை பார்த்து சொல்கிறார், மகன் பெரியவருக்கு மரியாதை செய். இது நாவினால் செய்யக்கூடிய ஒரு நல்லமல், ஒரு தர்மம். இந்த நல்லமலை ரமலானை நாம் செய்தோம். வாமனை நான் குர்ஆனவரே நீயும் வந்து ரெண்டு குர்ஆன் ரெண்டு பக்கம் குர்ஆனவருக்கு போயிட்டு பிள்ளைகளை நாங்கள் அழைச்சோம். இந்த தர்மம் ஏனைய காலங்களில் இருக்கிறதா? ஏனைய காலங்கள் இந்த தர்மம் எங்களிடத்திலே செயற்படுமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே நாவினால் செய்யக்கூடிய நல்லமல்களுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லுகின்ற போது அல்லாஹ் அழகாக சொல்கிறார். ஒரு மனிதன் நாவினால் மற்றவர்களுக்கு நல்ல விடயத்தை எட்டி வைக்கிறார் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் அவருக்கு உதாரணம், கஷஜவத்தின் தையிபா, ஒரு அழகான மரத்தை போல. அஸ்லுஹா தாபிதுன் வ ஃபர்உஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய ஆணி வேர்கள் அடி வேர்கள் அப்படியே பூமியோடு ஒட்டி நிற்குது. அந்த மரத்தை விளைவிடா, வெளியில கிளம்பின அந்த மரத்துக்கு அழக கொடுக்குது. அதனுடைய கிளைகள், அவருடைய கிளைகள் வானத்தை நோக்கி பறந்து விசாலமா அழகா இருக்குது என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அந்த மரம் என்ன செய்ய தெரியுமா? கால காலங்களுக்கு மாத்திரமல்ல, மழை காலம் வந்தால் மாத்திரமல்ல, அது பருவம் பருவமாக மனிதனுக்கு அது குருவத்தை கொடுத்து கொண்டே இருக்குது, கனியை கொடுத்து கொண்டே இருக்குது. அத போல ஒரு மனிதனுக்கு அல்லா புத்தி கூர்மை உள்ள ஒரு மனிதனுக்கு அல்லா நாவை கொடுத்திருக்கிறான். இந்த நாவினால் மற்றவருக்கு நல்லதை சொல்லிக்கொண்டே இருக்கவே. எங்களுடைய பிள்ளை வீட்டில தொலை இல்லையா? எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லுவோம், மகன் சொல்லு, மகள் சொல்லு என்று நாம சொல்லுவோம். 7 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் ஒரு வாப்பா உம்மா பிள்ளைக்கு சொல்லுமாறு ஏவ வேண்டும். வாப்பா ஒரு முறை, உம்மா ஒரு முறை சொல்லணும். 5 நேரம் பாப்பா 5 நேரம் சொல்லுவா, உம்மா 5 நேரம் சொல்லுவா. பள்ளியுடைய அதான் 5 நேரம் கேட்கும். அந்த பிள்ளையுடைய காதல 15 விடுத்தம் அல்லாஹ்வை சொல்லு என்ற வார்த்தை சொல்லப்படும். 7 வயதிலிருந்து 10 வயது வரை தலைக்கும் கீழே தொழுதா அதனுடைய நன்மை அல்லாஹ் இந்த பொறுப்புதாரிகளை பட்டுவல்ல அல்லாஹ் அழுதுவான். அந்த பிள்ளை தொலை இல்லையா, அந்த பிள்ளைக்கு குற்றம் இல்ல, பாப்பாக்கு குற்றம் இல்ல. ஆனா பாப்பா 7 வயதுலிருந்து 10 வயது வரைக்கும் பாப்பா பிள்ளைக்கு தொழுமாறு சொல்ல இல்லண்டா, பாப்பாக்கு குற்றம். ஹதீஸுடைய ஏவல் 7 வயதுல ஏவுங்க பிள்ளைக்கு தொழுமாறு, ஏறி ஏறி 3 வருடம் பயிற்சி கொடுங்க, 10 வருடத்துக்கு பின்னால பிள்ளை தொலை இல்லையா, அடிச்சு தொலைவைங்க. எனவே கண்ணியமானவர்களே, நாம் இந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும். எனவே எங்களுடைய நாவினால் எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய அழகான புத்தி மறைக்குது, அது எங்களுடைய நாவினால் செய்யக்கூடிய நல்லவள் அதிகமாக இந்த ரமலான்ல செய்தோம். இந்த நல்லவள் ஏனைய காலங்களிலும் தொடர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை மிருகத்தை விடவும் வேறுபடுத்திருக்கிறான். மிருகங்களுக்கு பேச தெரியாது, எங்களுக்கு அல்லாஹ் பேச்சாற்றலை தந்திருக்கிறான், அது மிகப்பெரிய ஒரு நேமம். எனவே இந்த பேச்சாற்றல் மூலமாக நாம் மற்றவரை நல்லெண்ணம் கொண்டு பார்க்க வேண்டும், மற்றவர்களை சீர்திருத்த வேண்டும். 2 மிருகம் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தால் 3வது ஒரு மிருகம் அதை மூட்டிவிடுமே தவிர அதை பிரித்து விடாது. 2 மனிதர்கள் சண்டை பிடித்தால் 3வது ஒரு நபர் அதை விலக்கி வைக்க வேண்டும், அந்த இடத்திலே சமரசம் செய்து வைக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லித்தார் அழகான வழிகாட்டல் இதுதான். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒழுக்கம் இல்லாமல் போனால் அவன் மிருகத்தை விடவும் கேவலம் என்று சொன்னார்கள். ஒரு மிருகம் இருக்கிறது, அந்த மிருகத்துக்கு ஒரு ஜராவையை அழுக்க செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது, அந்த முறையிலதான் அந்த ஜராவையை அழுக்க செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, ஒரு தவறு செய்யறதுக்கு ஒரு ஜராவையை அழுக்க செய்யறதுக்கு அவனுக்கு மிருகத்தை போல ஒரு மட்டிட்ட ஒரு குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட நேரம் இல்லை. எல்லா நேரத்திலையும் செய்வான், எப்படி வந்து அழுக்கானவர்கள் என்ன செய்வான், எங்கெங்க போயாவது செய்வான். எனவே கண்ணியமானவர்களே, ஒழுக்கம் இல்லாட்டி மிருகத்தை விடவும் கேவலம். அல்லாஹ் எங்களுக்கு பேச்சாட்களை தந்திருக்கிறான், மிருகத்தை விடவும் வேறுபடுத்தி. எனவே இந்த பேச்சாளர்களை வச்சு நாம் என்ன செய்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே? எனவே 3வது வகையான நல்லமல் நாவினால் செய்யக்கூடிய இந்த நமல்லமல் எங்களுடைய வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும். ரமலான் அல்லாத ஏனைய காலங்களுடைய வாழ்வில் இருக்க வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய சொத்து செல்வங்களால் செய்யக்கூடிய நல்லமல். சொத்து செல்வத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு கண்ணியமான மாதமாக ரமலானே அல்லாஹ் தந்தான். ஏழைகளுடைய பசியை நான் நோம்பினூடாக உணர்கின்றோம். இப்படித்தான் ஏழைகள் 2 நேரம் 3 நேரம் பசியோடு இருந்தால் இப்படித்தான் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நாம் நோம்பினூடாக அவர்களுடைய கஷ்டத்தை உணர்கின்றோம். எனவே உணர்ந்து அவர்களுக்கு உண்மையான யதார்த்தமானவங்களை சதக்கா கொடுக்கின்றோம், எங்களுடைய ஜக்காத்தை வெளிப்படுத்துகின்றோம். ஏழைய காலங்களில் இப்படியான பசி உணர்வு எங்களுக்கு இருப்பதில்லை. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய சொத்து செல்வத்தை நாம் பரிசுத்தப்படுத்தினோம். அந்த பரிசுத்தப்படுத்தின சொத்து செல்வத்திலே ஏனைய காலங்களில் தர்மங்கள் இருக்கின்றதா என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். நபியவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஈட்டம் பரத்தில் ஒரு துண்டையாவது கொடுத்து நரகத்தை பயந்து. சதக்கா இருக்கிறதே மிக முக்கியமான ஒரு மனிதன் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே கேட்கின்ற அவமாற்றம் நோவு பிடிப்பதற்காகவோ சொல்வதற்காகவோ வேற வேற வணக்கம் செய்வதற்காக அல்ல. மனிதன் கேட்கின்ற அவமாற்றம் இருப்பதை கொடுத்து விட்டவர் அல்லாஹ்விடத்திலே அவமாற்றம் கேட்பான். ஆனால் அல்லாஹ் யாரையும் திருப்பி அனுப்ப மாட்டான். என்ன கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்பிய அல்லாஹ், நான் சதக்கா கொடுத்துட்டு வாரேன், நான் பதுக்கி பதுக்கி வைத்தேன், இப்ப உச்சிரு போகும்போது தொண்ட குழியில் இருக்க உயிரே நான் கொடுத்துட்டு வாரேன் அவமாசம் கேட்பான். ஆனா அல்லாஹ் அவமாசம் கொடுக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற அவமாசத்தை பயன்படுத்திக் கொள்ளுவோம். நபி அவர் சொன்னார்கள், மௌத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு 3 விஷயம் அவனுக்கு சதக்கா ஜாரியாவாக இருக்கும், துண்டிக்கப்படாத அமலாக இருக்கும், நிரந்தரமாக அவன கபரை பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அதுல ஒண்ணுதான் நபியாம சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு எல்லாம் சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அதை பிறருக்கு கொடுத்து மகிழ்கிறான். தான் சொத்து செல்வத்துல வாழ்ந்து எப்படி சந்தோஷமாக இருக்கிறானோ அதே போல பிறருக்கு கொடுத்து பிறரை வாழ வைக்கிறான். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் நாங்கள் வாழ வந்தது என்பதை விடவும் பிறரை வாழ வைக்க வந்த மார்க்கம் இஸ்லாம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே அவன் தனித்து வாழக்கூடாது அல்லது தனித்து வாழ முடியாத சமூகத்தோடு வாழ வேண்டும். இஸ்லாம் ஒரு சமுதாயமா இருக்கும். இஸ்லாம் கூட்டு வாழ்க்கையை போதிக்கிறது. தொழுகையா அது ஜமாத்தா செய்வதை ஜமாத்தா செய்வதை வலியுறுத்துகிறது. ஹஜ்ஜா உம்ராவா எல்லா கடமையும் இஸ்லாம் கூட்டாக, அதாவது ஒரு ஒற்றுமையோடு அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து செய்யக்கூடிய கடமைகளாக இஸ்லாமியர்களுக்கு ஆக்கிப்பதற்கு. எனவே கண்ணியமானவர்களே, இந்த நான்கு வகையான நல்லமல் ஏனைய காலங்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அடுத்ததாக, அதாவது நாங்கள் நோம்பு நோட்டிருக்கிறோம், எங்களுடைய நோம்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஜகாத்துல் ஃபித்ர் நோம்பு பெருநாள் ஈகை பெருநாள் அந்த தர்மத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இதை கொடுக்காதவர்கள் இன்றைய நாள் அதை கொடுத்துக் கொள். பெருநாள் தொகைக்கு முன்னதாக அதை கொடுக்க வேண்டும். அது வரைக்கும் பிற்படுத்தாமல் அதை அவசரமாக இன்றைய நாளுக்குள்ளே கொடுத்துக் கொள்ளுங்கள். அதை கொடுப்பதனுடைய நோக்கம் எதுவென்றால், நாங்கள் நோம்பாளிகள் பரிசுத்தமாக வேண்டும். நோம்பில் நிறைய குறைகள் எங்களுக்கு இருக்கும். பலவீனமான அடியார்கள் நோம்பை பிடித்துவிட்டு எதை எதையோ கதைத்திருப்போம். நோம்பில சில குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக, நோம்பினுடைய பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் தருவதற்காக அந்த ஜகாத்துல் ஃபித்ர் எங்களுக்கு விதியாக்கி இருக்கிறார். இரண்டாவதாக, அதாவது மிஸ்கீன்களுக்கு உணவாக பெருநாள் தினத்திலே அவர்கள் கவலையாக இருக்கக்கூடாது. அவருடைய கதவுகள் அடைபட்டு அவர் வீட்டுக்குள்ளே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க கூடாது. அவருடைய கண்ணீரை வரவிடாமல் தடுத்து அவர்களும் எங்களை போன்று திருத்தி உறவுகளோடு உறவாட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சதக்காவை, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விடுவேன். எனவே கண்ணியமானவர்களே, இதை கொடுத்து விடுங்கள். அடுத்ததாக, பெருநாள் தினம் வருகிறது. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் நாம் வாழ்வது ஒரு, அதாவது சகோதர மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒரு நாட்டில் தான் வாழ்கிறோம். எனவே இது எங்களுக்கு ஒரு சுதந்திரமான நாடு. நிறைய சுதந்திரங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். 2000 மேற்பட்ட பள்ளி வாயில்களை அல்லாஹ் இங்கே தந்திருக்கிறார். ஒளிபெருக்கியிலே அஜான் சொல்லுகிறோம், ஆனால் சில அரபு நாடுகளிலே ஒளிபெருக்கியிலே அஜான் சொல்ல முடியாது. ஒளிபெருக்கையிலே தொழிலுக்கூட எங்களுக்கு சில இடங்களிலே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. மாஷா அல்லாஹ், கண்ணியமானவர்களே, நாம் ஒளிபெருக்கியை தொழிலுக்கிறோம், ஆனால் எங்களுக்கு மாற்று மத சகோதரர்கள் எந்த பிரச்சனையும் போடவில்லை. அதனால் நாம் சுதந்திரமாக நிம்மதியாக இருக்கிறோம். இந்த சுதந்திரங்களை பறிகொடுத்து விடக்கூடாது. முன்னால் தான் இந்த சமுதாயம் நிறையவே ஒழுக்கங்களை கட்டித்தந்து விட்டு சென்றார்கள். இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு நிறைய உரிமைகளை கட்டித்தந்து விட்டு சென்றார்கள். அந்த உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு மீண்டும் நிறைய உரிமை தேவையில்லை. இருக்கின்ற உரிமைகளை இருக்கின்ற சமுதாயம் பாதுகாத்தால் தாராளமாக போதும். எனவே எங்களுடைய ஒழுக்க விடயங்கள், உங்களுடைய பேச்சுகள், உங்களுடைய நடைகள், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராக இருக்க வேண்டும். குறிப்பாக மாட்டு மத சகோதரர் பண்ணக்கூடிய கொடுக்கல் வாங்கலே மிகவும் சீராக இருக்க வேண்டும். முஸ்லீம் சகோதருக்கு மத்தியிலே கொடுக்க வாங்கலே முன்ன பின்ன இருந்தாலும் அதை செய்து கொள்ளலாம். ஆனால் மாற்று மத சகோதருடைய விடயத்திலே பேசினால் பேசின பேச்சுக்கு வாக்குறுதியை மீறாமல் செய்யப்படுங்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த பெருநாள் ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தாலும் இன்னும் ஒரு வகையில் கவலையான நாளாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருநாள் ஆரம்பத்திலே அல்லாஹ் எங்களுக்கு இரண்டு விதமான சோதனைகளை தந்தான். ஒன்று, எங்களுடைய இந்த நாட்டிலே ஒரு மழை ஏற்பட்டு வெள்ளத்தால் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டார். எங்களுக்கு தெரியும் கஹவத்த ரத்னபுர நிகர கொலன்னாவ அதே போன்று ரத்தப்பான மல்வான போன்ற பகுதிகளிலே முதலாவது நோம்பை நோட்டுக் கொள்ள முடியாமல், தான் கட்டிய வீட்டிலே அழகாக உறங்கி தகருக்கு எழுந்து கொள்ள முடியாமல், தான் அலாலாக உழைத்த அந்த பணத்திலே தகர் செய்து கொள்ள முடியாமல் வீட்டுகளிலும் பள்ளிகளிலும் இருந்து கொண்டு முகாம்களில் இருந்து கொண்டு பிள்ளைகள் எல்லோரும் நோம்பு நோட்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு கவலையான சோதனையான கட்டத்திலே நாங்கள் ரமலானை அடைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு வகையை கடும்போக்குவாதிகளுடைய சோதனை, முஸ்லீமுடைய பள்ளிக்கு கல்லடிக்கிறார்கள், முஸ்லீமுடைய கடைக்கு நெருப்பு வைக்கிறார்கள். இப்படியான பல வகையான சோதனை ஆனால் இந்த சோதனைகள் இரண்டு விதமான சோதனைகளை அல்லாஹ் ஏன் தந்தான் என்பதை யோசிக்க தோன்றுகிறது. ரமலான் பொறுமையின் மாதம், பொறுமை எங்களுக்கு இருக்கிறதா என்பதை பார்த்ததுதான் அல்லாஹ் இதை தந்தானோ என்று யோசிக்க தோன்றுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, பொறுமையாக இருப்போம், பொறுமைக்கு பின்னால் நிச்சயமாக வைத்திருக்கிறது. சொல்லல்லாஹோ அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று மக்கா மதீனாவிலே காத்த பொறுமையின் பொறுமையின் பிரதிபலன் தான் இன்று நானும் நீங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, பெருநாள் தினம் வருகின்ற போது ஒழுக்கங்களை சரியான முறையில் பேணிக் கொள்ளுங்கள். பட்டாசுகள் யாரும் கொளுத்த வேண்டாம். பட்டாசு கொளுத்துவது மார்க்கத்தில் எங்குமே சொல்லப்பட்டதல்ல, அது ஒரு அந்நிய கலாச்சாரம். எனவே கண்ணியமான யாராவது பட்டாசுகள் வாங்கி வைத்திருந்தால் அதை அப்படியே கொடுத்து விடுங்கள், அப்படி இல்லை என்ற வீட்டில் அப்படியே வைத்து விடுங்கள். அன்பான சிறார்களே, சின்ன பிள்ளைகளே, பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளே, மக்கள் செல்கின்ற பிள்ளைகளே, உங்களுக்கு இரக்கமாக கேட்டுக் கொள்கின்றேன், பத்துகின்ற நெருப்பிலே யாரும் மீண்டும் எண்ணெயை ஊற்றி விடாதீர்கள். எனவே பெருநாள் ஒரு சந்தோஷமான நாள் தான், அதை எங்களுடைய வட்டாரத்துக்குள் சந்தோஷத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். பிரயாணங்கள் போகின்ற போது பாதைகளுடைய உரிமைகளை பேணிக் கொள்வோம். அதாவது காலையிலே நாம் ஈதுல் ஃபித்ருக்கு வருகின்ற போது, பள்ளிக்கு வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்பு பெருநாளைக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு விட்டு வருவார். ஈசப்பலமாக இருந்தால் ஒற்றைப்படையாக ஒன்று அல்லது மூன்று கனிகள் சாப்பிட்டு விட்டு வருவார். எனவே காலையிலே சாப்பிட்டு விட்டு வருவது சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல் வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொல்லிக் கொண்டு பள்ளிக்கு வருவார்கள். அதிகமாக பெருநாள் தினங்களில் தக்பீர் சொல்லுவார்கள். எனவே தக்பீரை அதிகமாக சொல்லுவோம். அடுத்ததாக வருகின்ற போது ஒரு பாதையால் வந்து போகின்ற போது வேறு பாதையால் போவோம். காரணம் என்னென்றால், நான் வருகின்ற பாதைகளை சந்தித்தவர்களை விட அடுத்த பாதையை இன்னும் சிலரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால் பாதையை மாற்றிச் செல்வதும் சுன்னத்தான ஒரு முறையாக இருக்கிறது. அடுத்தது சிறார்களை மாத்திரமல்ல, பெரியவர்கள், சிறார்கள், அறிமுகமானவர்கள், அறிமுகமாகாதவர்கள் யாரை கண்டாலும் சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதாவது அவர்களை பார்த்து நாம் முசாபா செய்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் சொல்லித்தார வழிமுறையாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த முறையிலே எங்களுடைய பெருநாளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்ததாக பெருநாள் தினங்கள் முடிந்து ஓய்வு நாட்களிலே அநேகமானவர்கள் திப்போவார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பிரயாணத்துக்கென்று தனிய வழிகாட்டலை சொல்லியிருக்கிறது. இஸ்லாம் பிரயாணத்துக்கென்று அழகான தெளிவான வழிகாட்டலை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. நல்ல விடயங்களுக்கு தாராளமாக பிரயாணம் போகலாம். ஒரு மனிதன் படிப்புக்காக, வியாபாரத்துக்காக, குடும்பங்களை சந்திப்பதற்காக, சில இடங்களை சுற்றுலாவுக்காக பார்ப்பதற்காக இப்படி பிரயாணங்கள் போகலாம். இப்படிப்பட்ட பிரயாணங்களிலே மார்க்கத்திலே சில சலுகைகளையும் இஸ்லாம் தந்திருக்கிறது. அவர்களுக்கு நோம்பை விடலாம், தொழுகையை சேர்த்து சொல்லலாம், எந்த சுருக்கி சொல்லலாம் போன்ற சட்டங்களை இஸ்லாம் தந்திருக்கிறது. ஆனால் இதற்கு மாற்றமாக பாவகாரியங்களுக்கு யாராவது பிரயாணம் செய்தால் இந்த சலுகையில அப்படியே இஸ்லாம் குறைச்சு என்று அந்த சலுகை அவங்களுக்கு இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் சமூகத்துல பார்க்கிறோம், சந்தோஷமாக பிரயாணம் போறாங்க, ஆனா கவலையோடு அழுது அழுது திரும்புறாங்க. வருமானத்துக்காக வேண்டி பிரயாணம் போறாங்க, ஆனா நஷ்டத்தோட கஷ்டத்தோட திரும்புறாங்க. வருமானத்துக்காக பிரயாணம் போறாங்க, வருமானம் இல்லாம திரும்புறாங்க. சிரித்து சிரித்து பிரயாணம் போறாங்க, திப்போறாங்க. கண்ணியமானவர்களே, அழுகையோடு அவரை ஜனாசா வீட்டுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. வாழ்வதற்காக பிரயாணம் போறாங்க, அவருடைய முடிவு மரணமாக ஆகிவிடுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, பிரயாணம் போகின்ற போது இஸ்லாம் தெளிவான வழிகாட்டலை எங்களுக்கு தந்திருக்கு. அந்த வழிகாட்டலை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள், நீங்கள் மூன்று பேர் பிரயாணம் போனாலும் அதிலும் ஒருவரை அமீராக நியமித்துக் கொள்ளுங்கள். அமீரை மீறினால் அல்லாஹ் ரசூலுக்கு மீறினதற்கு துஷ்மன். எனவே அமீருக்கு எல்லா துறையிலும் கட்டுப்படுங்கள். பிரயாணம் போகின்ற போது அநேகமாக சில ஒழுக்கங்களை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். அதிலே முதலாவதாக சாலை ஆன நல்ல மக்களுடைய தோழமையிலே பிரயாணம் கொள்ள வேண்டும். பயணம் போறதா இருந்தா, இப்போதா இருந்தா, நல்ல நண்பர்களை, நல்ல உறவுகளை சேர்த்துக் கொள்ளும். பாவம் செய்யக்கூடியவங்களை, நோம்பு பிடிக்காதவங்களை, தொழாதவங்களை எடுத்துக்கொண்டு பிரயாணம் போனா தொழ கிடைக்காது. அவங்களை ஊத்தும் குமாரமாகத்தான் இருக்கும். கண்ணியமானவர்களே, எனவே பிரயாணம் போறதுக்கு முன்னால முதலாவது நல்ல தோழமையை ஏற்படுத்திக் கொள்ளும். அடுத்ததாக இரண்டு ரக்கா சுன்னத் தொழுகை விட்டு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கும். இரண்டு ரகா சுன்னத் தொழுது விட்டு சதக்காவ கொடுத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆக்க சொன்னியா, அல்லாஹ் நான் பிரயாணம் போறேன், இந்த பிரயாணத்துல எனக்கு ஏதாவது ஆபத்து நடக்காம என்ன பாதுகாத்துறியா அல்லாஹ், இந்த பிரயாணத்துல நலவுகள் நடக்க நீ உதவியாக இல்லையா அல்லாஹ், இந்த பிரயாணத்துல நான் ஒரு தூதுவராக போகிறேன், இஸ்லாத்தை சுமந்து கொண்டு போறேன், ஏன் இந்த பிரயாணம் மற்றவருக்கு ஹிதாயத்தாக ஆச்சுரியா அல்லாஹ், பிரயாணத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை மற்றவங்க பார்த்து அவங்கள வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரயாணமாக ஆக்கிறியா அல்லாஹ் என்ற பாசனையோட துவா ஓதிக்கொண்டு பிரயாணத்தை ஆரம்பிக்கும். கனியமானவர்களே, பிரயாணத்தை துவாவோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த பிரயாணத்தை நல்லவர்களிடத்துல சொல்லிட்டு சொல்லணும், சொல்லி கொண்டு போகணும். வாப்பம்மார் உமமா இருப்பாங்க, பொறுப்புதாரங்க இருப்பாங்க, இவங்கள்ட்ட பிரயாணத்தை கட்டாயமா அறிவிச்சுட்டு போகும். நான் என்ன இடத்துக்கு போறேன் உமா, நான் என்ன வரத்துக்கு போறேன் பாப்பா, இரண்டு நாள்ல வருவேன், மூணு நாள்ல வருவேன், என்னுடைய போன் வேலை செய்யாட்டி இந்த நண்பருடைய வீட்டுல தான் இருப்பேன், அல்லது இவரும் வராரு இவர போனுக்கு எடுங்க என்று தகவலை கொடுத்து கொண்டு போவோம். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க பாக்குறோம், நான் ஆரம்பத்துல சொன்னதை போல சந்தோஷமாகத்தான் பிரயாணம் போறாங்க, அந்த வீடு அந்தியாக பார்த்தா அழுக, உடம்பு யாருமே தேடலாது, வெளிநாட்டுல ஒரு நானாவை கூட்டி வர தம்பிமார் எல்லாரும் போனாங்க, ஆனா நானான உடம்பு துண்டு துண்டாகித்தான் வீட்டை வந்துச்சு, பொழைச்சாரு பணம் மெகேஜும் போட்டாரு, ஆனா அதை அனுபவிக்க கிடைக்கல. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கும் எங்கட பிரயாணங்களை பாதுகாப்பான பிரயாணமாக ஆக்கும். எனவே பிரயாணத்துல அடுத்ததாக நாம் எங்க போனாலும் இதயத்தில உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்கும், அல்லாட பயம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்டார், இனி உரீது அன் உஸாஃபிரு ஃபௌசினி ஃபௌசினி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் பிரயாணம் போகிற நாளில் எனக்கு உபதேசம் பயங்க, எனக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்க, பயணம் கொண்டு போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நீண்ட பயணம் செய்ய இல்ல, அலஹா சுனா கால அலைக பித்தக்வல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் பயத்தை உள்ளத்துல சுமந்து கொள்ளுங்க, பள்ளி விழுக்க மட்டுமில்ல அல்லாஹ் பயம், பிரயாணத்திலையும் அல்லாஹ்ல பயத்தை உள்ளத்துல சுமந்து கொள்ளுங்க என்ற விஷயத்தை சொல்லி அனுப்பினான். எனவே கண்ணியமானவர்களே, தக்குவாதான் எங்கட பயணத்துல ஒரு முக்கியமான அணிகலனாக இருக்கும், எங்கட வழிகாட்டியாக இருக்கும். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், நீங்கள் கட்டு சாதனம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஹஜ்ஜுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொன்னாலும் பிரயாணங்களுக்கும் இது சம்பந்தப்படும், எவ்வளவு கட்டு சாதனம் எடுத்தாலும், உங்களுக்கு அரிசி எடுத்துட்டு போனாலும் கரிசாமல் எடுத்துட்டு போனாலும் என்னென்ன நீங்க எடுத்துட்டு போனாலும் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய முதன்மைப்படுத்த வேண்டியது தப்புவா அல்லாஹ்வுடைய பயம். 30 நாள் ரமலான் தந்த பக்குவம் உங்களுடைய பிரயாணம் ஒரு நாள்ல அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. மற்றவரை பற்றி பொறாம பேசினா, மற்றவரை பற்றி உள்ளத்துல கெட்ட எண்ணம் கொண்டா, மற்றவங்களை பற்றி ஏதாவது பேசினா, 30 நாள் செஞ்ச ஐபாதத்தை ஒரு நாள் டிப்புல நாம கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்படியான டிப் கனிமானவர்கள் எங்களை நன்மையை இழக்கிற டிப்பா இருந்தா ஏன்னு போகணும். எனவே அதுதான் ஆரம்பத்துல சொன்னேன், நல்ல தோழமைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், ஐபாதத்துகள்ல குறைகள் செய்து விடாதீங்க. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கின்றான், அருவறுப்பான கெட்ட விஷயங்களை விட்டும் வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் உங்களை பாதுகா. எனவே தொழுகன்னு சொல்றது நோம்புல மட்டுமல்ல, ஏழைய காலங்களில் தொழுகை இருக்க வேணும், பிரயாணங்களில் தொழுகைகளை நேரம் குறித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததா ஹலால் ஹராம் பேடிக்கொள்ள, ஹலாலாக வளர்க்கப்பட்ட உடம்பு, ஹலாலான உடம்புல நாங்க தவறு செஞ்சோம், ஹலாலான உடம்பால இஃப்தார் செஞ்சு நோம்பு திறந்தோம், ஆனா பிரயாணங்கள் போகணும் சில சந்தர்ப்பங்கள்ல கடைகள் இல்லாத நிலைமைகள்ல வேறு எங்கேயாவது போய் அப்படியான ஹராமான உணவுகள் உள்ளே சென்றால் உங்களுடைய உடம்பு நம்மெல்லாம் தந்த பயிற்சி உடம்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்தாமல் என்னுடைய உடம்பு அடுத்த நாள் பிரயாணத்திலே நாசமாகிவிடும். எனவே கண்ணியமானவர்களை அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக தேவையில்லாத விடயங்களை விட்டு நீங்கிக் கொள்ளுங்கள், பிரயாணம் போகின்ற போதும் தேவை ஏற்படுகின்ற சில விடயங்களை மாத்திரம் செய்யுங்கள், தேவையில்லாத விவகாரங்களில் யாரும் ஈடுபட்டு விட வேண்டும். அடுத்ததா பிரயாணம் போகின்ற போதும் கந்தைகள் அதாவது பள்ளங்கள் ஏற்றங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துஆக்களை கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன்னா இதா ஸஈதுனா கபர்னா வ இதா நஸல்னா சப்பஹனா. நாங்கள் மலை மேட்டு நிலங்களிலே ஏறினால் தக்பீர் சொல்லுவோம், கோழை பள்ளத்தாக்கிலே இறங்கினால் நாங்கள் தஸ்பீஹ் செய்வோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, பள்ளத்தாக்குகளிலே நாங்கள் போகின்ற போது நான் இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொள்ள வேண்டும். மலை நேற்று பகுதிகளில் ஏறுகின்ற போது, யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய தந்தையிலே எங்களை ஏற்றி இறக்கி இருக்கிறாய், யா அல்லாஹ், சில வேளை இதிலே எங்களுக்கு முடிவு விடுத்து விட்டால் அல்லாஹ்வு அக்பர், நீ பெரியவன் என்ற நிலைமையில்தான் எங்களுடைய உயிர் பிரியும் என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹ்வின் துணை மூலமாக அழகான வழிகாட்டலை எங்களை சொல்லி தந்திருக்கிறார். எனவே இந்த துஆக்களை ஓதிக்கொண்டுதான் பிரயாணம் போவது. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்கிறார், யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா. கியாமத்து நாள்ல இந்த பூமி இருக்குது, பூமிக்கு மேலான மனிதன் என்னென்ன விடயங்களை செஞ்சானோ எல்லாவற்றையும் பூமி அல்லாஹ்ட்ட பேசி பேசி சொல்லும். நான் நூறடியாரோட பூமிக்கு போயிருப்போம், அங்க தவறு செஞ்சாலும் நூறடியா பூமி பேசும், இந்த விடத்துல இந்த தவறை செஞ்சான், இந்த விடத்துல இப்படி தகாத மதுபானத்தை குடிச்சான், இன்ன ஹோட்டல்ல போய் இப்படி அநியாயத்தை செஞ்சான் என்று யாங்க எங்கெங்க போனோமோ எல்லாம் பேசும். இந்த உலகத்துல ஒன்றுமே எங்களுக்கு சொந்தமானது அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறார், கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல உள்ள எல்லாம் அல்லாஹ்தான். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்லுகிறார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்தாருடைய ரப்பு அல்லாஹ். குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த மனிதனுடைய ரப்பு அல்லாஹ். இந்த உலகம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுக்கு
இடைப்பட்டவைகளே அதுவும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். எனவே கண்ணியமானவர்களே, ஆபத்துல்லாஹ் அதையும் அல்லாஹ் சொல்கிறான், பைத்துல்லாஹ், அந்த அல்லாஹ் வணங்குங்க நல்லா சொல்லுகிறான். எனவே அந்த பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சொந்தம். எங்க போய் எந்த தவறு செஞ்சாலும் நாம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கே மாற்றிக் கொள்வோம். அது எங்களுக்கு இருட்டாக இருக்கும், கதவை மூடிக்கொண்டா இருட்டாக இருக்கும், ஆனால் அந்த இருட்டு அரை அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிச்சம். எனவே கண்ணியமானவர்கள், எங்கு போனாலும் பாவங்கள் இருந்து முழுமையாக விடுபட்டுக் கொள்ளுங்க. எனவே எங்களை பூமி மறுமையில காட்டிக்கொள்ளும். அடுத்து பிரயாணம் போகின்ற போது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், நாங்கள் இஸ்லாத்தை சுமந்தவர்களாக சொல்கிறோம், இஸ்லாத்தின் தூதை எடுத்துக்கொண்டு சொல்கிறோம், எங்களை பார்க்கின்றவர்கள் அவர்களுக்கு ஒரு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், முஸ்லீம்கள் எங்களை பார்த்தால் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும், இப்படியான பேடுதனால மக்கள் வருகின்றார்கள் என்று. எனவே கண்ணியமானவர்கள், எங்களுடைய பிரயாணத்தில் இந்த ஒழுக்கங்களை நாங்கள் பேணிக் கொள்கிறோம். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம், பொது இடங்களை அசுத்தப்படுத்தக்கூடாது. பிரயாணம் போற அநேகமானவர் செய்யக்கூடிய தவறு இதுதான், கண்ட இடத்துல துப்புறது, கண்ட இடத்துல சாப்பாட்டு பாத்திர வீசுறது, கண்ட இடத்துல சின்ன பிள்ளைகளை போட்டு மலஜலம் கழிக்க வைக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த நாட்டுடைய சொத்து அது எங்களுடைய சொத்து தான், வைத்தியத்தால அது எங்களுடைய சொத்து, இலவசமாக எங்களுக்கு சுகாதாரம் அளிக்கப்படுகிறது, பாடசாலை கல்வி, பல்கலைக்கழக கல்வி, இதெல்லாம் எங்களுக்கு இலவசமாக புகட்டப்படுகிறது. எனவே இது எங்களுடைய சொத்து. எனவே அதை போன்றுதான் கடை, அதாவது கடற்கரை, பொது பூங்காக்கள், பஸ் தரிப்பிடங்கள், நிழல் தரக்கூடிய இடங்கள், இதெல்லாம் பொது இடங்கள். இந்த இடங்களை அசுத்தப்படுத்தக்கூடாது, சிறுநீர் கழிக்கக்கூடாது, அழுப்புகளை வீசக்கூடாது. அந்த இடங்களை நாம் எங்களுடைய இடத்தை போன்று, எங்களுடைய வீட்டை, எங்களுடைய வீட்டு சூழலை பாதுகாப்பதை போன்று பாதுகாக்க போயிருந்தது, எங்களுடைய சொத்து. அதை பால்படுத்தினால் நாளை மறுமையில் நிச்சயமா அல்லாஹ் எங்களிடத்தில் விசாரிப்பான். அது பைத்துல் மால், அது பொது சொத்து என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும். பிரயாணம் போகிறோம், எப்படியும் போகலாம் என்பதற்காக நினைத்தவாறு போக முடியும். இந்த அநேகமானவர் சொல்லுவார்கள், என்னுடைய வாகனம், என்னுடைய பெட்ரோல், எனக்கு எப்படியும் போகலாம் என்று சொல்லுவார்கள். அநேகமானவர்களே, அப்படி போக முடியாது. நாட்டு சட்டத்தை நாம் மதிக்க நடக்க வேண்டும். இந்த பொருளை கொண்டு போக கூடாது என்றால் நாம் ஒரு காரணம் கொண்டும் அதை கொண்டு போக கூடாது. பாதை ஒழுங்குகளை பேணிக் கொள்ள வேண்டும். மஞ்சள் கோடு, வெள்ளை கோடு, இப்படியான இடங்களை, சமிக்கைகளை கண்டிப்பாக நாம் பேணிக் கொள்ள வேண்டும். ஏதாவது விபத்துகள் ஆபத்துகள் ஏற்பட்டால் அந்த இடத்துல இருந்து நான் ஓடிவிடக்கூடாது. ஒரு முஸ்லீமுடைய தன்மை அப்படி ஓடிவிடுவது அல்ல. அந்த இடத்துல நின்று சமரசம் பேசி நல்ல ஒரு தீர்வை எடுத்து விட்டு போக வேண்டும். நாம் அப்படி அநியாயம் செய்து விட்டு வந்தால் அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த முஸ்லிம் உம்மத்துக்கே செய்கின்ற மிகப்பெரிய அநியாயமாக போகும். எனவே எங்களால் ஏதாவது தவறுகள் பிரயாணத்தில் இடம்பெற்றால் அதனை நல்ல முறையிலே தீர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, கண்ணியமானவர்கள், பிரயாணம் முடிந்து விட்டால் சுணங்காமல் அவசரமாக வீட்டுக்கு திரும்பிவிட வேண்டும். இது இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அழகான வழிமுறை. எனவே இவைகளை பேணிக் கொள்ள வேண்டும். எனவே தக்வா எல்லா சந்தர்ப்பங்களும் உள்ளத்தில் இருக்க வேண்டும். தக்வா பிரயாணம் போகின்ற போது அது தக்வா இல்லாமல் போய்விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நிறைய கூலிகளை ஏற்பாடு பண்ணி வைத்திருப்பது தக்வாதாரிகளுக்கு தான். அல்லாஹ் அமல்களை கபூல் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கபூல் செய்வதெல்லாம் முத்தகீன்களுடைய நல்ல மலைத்தான். நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுபவர்கள் தக்வாதாரிகள் தான். அல்லாஹ் கைந்தவர்கள் தான் தூரக்கம் போவார்கள், நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள். அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் தக்வாதாரிகளை விரும்புகிறான், அவர்களோடு நேசம் கொள்ளுகிறான். எனவே தக்வாவை தந்தது, அந்த தக்வா தொடர்ந்து இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ் இன்னும் சொல்றான், நீங்க பொறுமையாக இருந்து தக்வாவோடு வாழ்ந்தா இந்த உலகத்தில் யாருடைய சூழ்ச்சியும் உங்களுக்கு பலிக்கும், யாருடைய சூழ்ச்சியும் உங்களுக்கு ஒன்றுமே ஏற்படுத்தாது என்று சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, ரமலான் நிறைய பயிற்சிகளை தந்தது. நாங்கள் அல்லாஹ்வுடைய தங்கையான மக்களாக இருப்பதாக இருந்தாலும், அல்லாஹ் எங்களை கௌரவப்படுத்த வேண்டுமாக இருந்தாலும் இறை எச்சம் தேவை. அல்லாஹ்வுடைய தங்கையானவர்கள், கௌரவமானவர்கள், அந்தஸ்துள்ளவர்கள், தக்வாதாரிகள் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். எனவே எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமானதை நோம்பினால், எங்களுடைய உடம்பு பரிசுத்தமானது நோம்பினால், எங்களுடைய நாவு பரிசுத்தமானது நோம்பினால், எங்களுடைய சொத்து செல்வத்தையும் நோம்பினால் பரிசுத்தப்படுத்தினோம். எனவே இந்த நான்கு விதமான பயிற்சிகள் இதர காலம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு எங்களுடைய மாற்றத்தை, நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ரமலானாக அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு நிம்மதியை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே உன்னை சுஜூது செய்யக்கூடிய எங்களை கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், எங்களை கௌரவப்படுத்திடுவாயா. யா அல்லாஹ், ரமலானில் நோற்ற நோன்புகளை எல்லாம் கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஓதிய குர்ஆன் திலாவத்துகளை எல்லாம் கபூல் செஞ்சு கொள்வாயா. யா அல்லாஹ், கொடுத்த தான தர்மங்களை கபூல் செஞ்சு கொள்வாயா. யா அல்லாஹ், கொடுத்த ஜகாத்துக்களை கபூல் செஞ்சு கொள்வாயா. யா அல்லாஹ், இருந்த இஃத்திகாஃப்களை கபூல் செஞ்சு கொள்வாயா. கயாமுலைகளை கபூல் செஞ்சு கொள்வாயா. யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் உனக்கு பொருத்தமானவர் ஆக்கிடுவாயா. யா அல்லாஹ், ரமலானில் செஞ்ச எல்லா நல்லவர்களும் ஏனைய காலம் எங்களுடைய வாழ்க்கையை தெளிப்பூட்டக்கூடியதாக, நல்ல ஒரு வழிகாட்டலை தரக்கூடியதாக, சுவர்க்கத்தை பரிசாக தந்த ரமலானாக அல்லாஹ் ஆசி தந்துருவாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு பிரிந்த கபிராருடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ், ரமலானில் அதிகமான மக்களுக்கு விடுதலை கொடுப்பதாக நீ வாதா கொண்டிருக்கிறாய். யா அல்லாஹ், அந்த வாதாவை நிறைவேற்றி அவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து சுவர்க்கத்துக்குரிய மக்களாக கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களையும் சுவர்க்கத்துக்குரிய மக்களாக கபூல் செஞ்சு கொள்வாயா. யா அல்லாஹ், குறிப்பாக தக்வாதாரிகளான நோம்பில் எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயா. யா அல்லாஹ், எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வஹாபுல தவானா.